हरे हरे। चल रे ஸ்லோகம் பகவத் கீதை இரண்டாவது அத்தியாயம் 42 மற்றும் 43। யாமி மாம் புஷ்பிதாம் வாசம் ப்ரவத்யந்தீய பவிஷ்யதஹ வேதவாதரதஹ பார்த்த நான்யத் அஸ்தி இதி வாதினஹ காமாத்மானஹ ஸ்வர்கபர ஜன்ம கர்ம பலப்ரதாம் கிரியா விசேஷ பகுலாம் போகைஸ்வர்ய கதிம் பிரதிஹி। சிற்றறிவுடைய மனிதர்கள் வேதங்களில் மலர் சொற்களால் கவரப்படுகிறார்கள். இவ்வாக்கியங்கள் ஸ்வர்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறுதல், நற்பிறவி அடைதல், பதவி பெறுதல் போன்ற பலன்கள் வழங்கும் பற்பல செயல்களை பரிந்துரைக்கின்றன. புலனுகர்ச்சியும் செல்வமிகு வாழ்வையும் விரும்புபவர் இதைவிட உயர்ந்தது எதுவும் இல்லை என்று கூறுகின்றனர். ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைய ஸ்லோகத்தில் வந்து கிருஷ்ணா பலனை கதிரி பலன் கருதி செயல்படுபவர்களை பற்றி சொல்றாங்க. வேதங்களுடைய நோக்கம் என்ன? இப்போ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிற விஷயம் வந்து வேதங்கள் எப்படி உருவாச்சு, வேதங்களை யார் உருவாக்குனாங்க, வேதங்கள் எதுக்காக உருவாக்கப்பட்டது, வேதம் என்றால் என்ன, வேதங்கள் எதுக்காக உருவாக்கப்பட்டது, வேதங்கள் உருவாக்குனது யாரு, வேதங்கள் நமக்கு என்ன பறைசாற்றுது, என்ன பரிந்துரைக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயமா இன்னைக்கு நம்ம படிக்கலாம். ஸோ வேதம் அப்படின்னா அறிவு, அதாவது நமக்கு வந்து அறிவு, அதாவது உயிர் வாழ்களில் வந்து ஐந்து அறிவு உள்ள உயிரினங்கள், ஆடு மாடு கோழியெல்லாம் இருக்கு இல்லையா, இது சாப்பிடுது தூங்குது இனப்பெருக்கம் பண்ணுது தற்காத்து கொள்ளுது. அந்த மனித வாழ்க்கைக்கு வந்து இன்னொரு அறிவு, ஆறாவது அறிவு, அது வந்து தன்னை உணர்றதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவு தான் ஆறாவது அறிவு. நான் யாரு, கடவுள் இருக்காரா, அவருக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, அவர் ஏன் இந்த உலகம் படைச்சாரு, இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் ஆறாவது அறிவு. ஸோ இந்த அறிவு கொடுக்கக்கூடியதான் வேதம். வேதங்களில் வந்து இந்த அறிவு நமக்கு ரொம்ப அழகாக எடுத்து வரைக்குது. ஸோ வேதங்கள் வந்து மனிதனால் உருவாக்கப்படுறதில்லை. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த வேதங்கள் புராணங்கள் சரித்திரங்கள்லாம் சும்மா கதை, ஏதோ பொழுதுபோக்காக சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. ஸோ வேதங்கள் வந்து பகவானால் ஏற்படுத்தப்படுது, பகவான் இருந்தால் உருவாகுது, பகவான் இருந்துதான் வேதங்கள் தோன்றுது. கிருஷ்ணா சொல்கிறார் பகவத்கீதையில், வேதேச சர்வை அகமேவ வேத்தியோ வேதாந்த கிருத் வேதவர் விதேக சாகம், வேதங்கள்லாம் அறியப்பட வேண்டியவன் நானே, வேதங்களை தொகுத்ததும் நானே, வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் நானே. கிருஷ்ணா என்ன சொல்றாரு, வேதங்கள்லாம் அறியப்பட வேண்டியவன் நானே, வேதங்களை தொகுத்ததும் நானே, வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் நானே. ஸோ கிருஷ்ணாட்டிருந்து அந்த வேதங்கள் தோன்றுது. ஸோ எப்படி கிருஷ்ணாட்டிருந்து வேதம் தோன்றுது? கிருஷ்ணா வந்து தன்னால் சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரமாக, பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரமாக வேதவியாசர் தோன்றார். ஸோ வேதவியாசர் வந்து அவர் பேரே வேதவியாசர் தான், வியாசதேவர், வேதங்களை எல்லாம் தொகுத்ததுனால வேதவியாசர்னு பேர். ஸோ வேதங்களுக்கு வந்து ஸ்மிருதி ஸ்ருதி பிரமாணம் பேர், ஸ்ருதி ஸ்ருதி பிரமாணம், ஸ்ருதி அப்படின்னா கேட்கறது. முதல்ல வந்து வேதங்கள் எழுத்து வடிவில் கிடையாது, வேதங்கள்லாம் வந்து எழுத்து வடிவில் கிடையாது. குரு வந்து சொல்லுவார், சிஷ்யர் கேட்டுக்குவார், குரு சொல்லிச்ச சிஷ்யன் கேட்டுக்குவார், திரும்ப 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 உடனே சொல்லுவார். அந்தளவுக்கு ஞாபக சக்தி இருந்தது வேத காலத்தில் வந்து, சீடர்களுக்கு வந்து ஞாபக சக்தி இருந்தது. குரு ஒன்று சொல்லிச்சே திரும்பவும் சீடர் திரும்ப சொன்னார், குரு ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா உடனே திரும்பவும் சீடர் அதை சொல்லுவார். சர்வச்ச சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்தர் ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச வேதேஷ சர்வே ரகமே வேத்தியோ வேதாந்த கிருத் வேதவித் விதேக சாகம். ஸோ இந்த ஸ்லோகத்தை குரு சொன்னார்னா உடனே சீடர் திரும்ப சொல்லுவார், சர்வச்ச சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்தர் ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச வேதேஷ சர்வே ரகமே வேத்தியோ வேதாந்த கிருத் வேதவித் விதேக சாகம். ஸோ அந்தளவுக்கு ஞாபக சக்தி இருந்தது. குரு வந்து சாஸ்திரங்களை போதிக்கக்கூடிய அளவுக்கு தகுதி உள்ளவராக இருந்தார், சீடர்களும் வந்து உடனே கிரகிச்சிக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்பப்போ எழுத்து வடிவில் தேவையில்லை. ஆனால் கலியுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மந்த புத்தி உள்ளவங்களாயிட்டாங்க, ஞாபக சக்தி குறைஞ்சிருச்சு. மந்தா அசுமந்த மதையோ மந்த பாக்கிய அபாத்திரதா, கலியுக ஜனங்க வந்து மந்த புத்தி, ஞாபக சக்தி கிடையாது, மறந்து போயிடுறாங்க. நேற்று இந்த நேரம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டால் ஞாபகம் இருக்காது, நேற்று நேரம் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், மண்டையை போட்டு பிச்சுக்கணும், நான் எங்கே போனேன், என்ன பண்ணேன், யாரை பார்த்துட்டு இருந்தேன், யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன், கொஞ்சம் நேரம் யோசிச்சு தான் சொல்லுவோம், நேற்று நடந்ததே மறந்துட்டோம். அப்படி இருக்கும்போது பலாயிரக்கணக்கான வருஷங்களாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ நமக்கு வந்து கலியுகத்தில் வந்து ஞாபக சக்தி குறைவு. நமக்கு ஞாபக சக்தி குறைவாக இருக்கிறதுனால என்ன பண்ணாங்க, பகவான் வந்துட்டு வியாசதேவராக அவதரிச்சாங்க. கிருஷ்ணா வந்து வேதவியாசு, வியாசாய வியாசரூபாய விஷ்ணுவே பிரப விஷ்ணுவே, கிருஷ்ணா வந்து வியாசர், வியாசரூபாய வியாசாய வியாசரூபாய், வியாசரூபரா வியாசருடைய ரூபத்தில் கிருஷ்ணர் வரார், பகவானால் ஒரு சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம். ஸோ வியாசர் என்ன பண்ணாங்க, வேதங்களை எழுத்து வடிவில் கொடுத்தாங்க. முதல்ல வந்து வேதங்களை எழுத்து வடிவில் கிடையாது, வியாசர் வந்து எழுத்து வடிவில் கொடுத்தாங்க. முதல்ல வேதம் ஒன்றுதான் இருந்தது, அதை வியாசர் வந்து நான்காக பிரித்தாங்க, ரிக் யஜூர் ஷாம அதர்வ அப்படின்னு நான்கு வேதம். அந்த வேதங்களுக்கு கூடவே இன்னும் அதுக்கு விளக்கமாக ஸ்ருதி ஸ்மிருதி வேதங்களில் வழிவந்த நூல்கள், வேதங்களில் தழிவு வரக்கூடிய நூல்கள், புராணங்கள், 18 புராணங்கள், ஸ்கந்த புராணம், லிங்க புராணம், பத்ம புராணம், விஷ்ணு புராணம், கருட புராணம், இந்த மாதிரி 18 புராணங்கள், அப்புறம் 108 உபநிஷதங்கள், இப்படி எல்லாமே பிரித்து பிரித்து வியாசர் வந்து கொடுக்குறார் நிறைய விஷயங்கள். எப்படி கொடுக்குறாரு, ஓரொருத்தருடைய குணத்துக்கும் மனநிலை கேட்டார் போல. இந்த உலகத்தில் வந்து உயிர் வாழ்கள் படைக்கப்பட்டுன்னு மூணு குணத்தில் இருப்பாங்க, சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்துவகுணத்தில் உள்ளவங்க எளிமையாக நல்ல தூய்மையான குணத்தில் இருக்கிறவங்க, அமைதியாக இருப்பாங்க, கொஞ்சம் புத்திசாலியாக இருப்பாங்க, நிதானமாக இருப்பாங்க, அவங்களாம் சத்துவகுணத்தில் உள்ளவங்க, நல்ல விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறவங்க, நல்லவங்க. ரஜோகுணத்தில் உள்ளவங்க எப்பவுமே முட்டாள்தனமாக காரியம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, முட்டாள்தனமான காரியங்கள் செய்வாங்க, கோபம், அகங்காரம், கர்வம், பொறாமை, இதெல்லாம் ரஜோகுணம். தமோகுணத்தில் உள்ளவங்க தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, அறியாமை, தூக்கம், ஞாபகம் வச்சுக்க முடியாது, புத்தி இல்லை, சரி, தமோகுணம். ஸோ இந்த ஒவ்வொரு குணத்துக்கும் அவங்களுடைய நிலைக்கும் ஏற்றாற்போல் வியாசதேவர் வேதங்களை பிரிக்கிறார், வேதங்கள் புராணங்கள்லாம் தொகுக்கிறார், புராணங்கள்லாம் அந்தந்த குணத்துக்கு தகுந்தவங்களை பயிற்சி பண்ணுற மாதிரி புராணங்களை வந்து வியாசர் கொடுக்குறார். ஸோ இப்படி வேதங்கள், புராணங்கள், உபநிஷதங்கள், அப்புறம் இதிகாசம், வியாசர் வந்து இதிகாசம் கொடுத்தார், மகாபாரதம். மகாபாரதங்கிற ஒரு ஒப்பற்ற இதிகாசம். அந்த மகாபாரதங்கிறது என்னது, வேதங்களில் என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அது நடைமுறையில் எப்படி பண்ணுறதுங்கிறத ஒரு சரித்திரபூர்வமான நிகழ்வு மூலமாக காமிக்கிறது. இதிகாஸ், இதிகாஸுங்கிற சான்ஸ்கிரிட் வேர்டு, இதிகாசங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையுடைய தமிழாக்கம் என்னென்னா, இங்கே நிகழ்ந்தது, இங்கே நடந்தது, அதுதான் மகாபாரதம், மிக உயர்ந்த மிக உன்னதமான பாரதம். ஸோ இந்த மகாபாரத யுத்தம் வந்து, மகாபாரத சரித்திரம் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நடந்தது. எதுக்காக, நம்ம எல்லாரும் அந்த வேதங்கள் என்னென்ன சொல்லியிருக்கு, நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, ஒரு கைடு புக்கு, கைடு புக்குனா வழிகாட்டி இருக்கு இல்லையா. நம்ம ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குகிறோம், வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு வாங்குகிறோம், டிவி வாங்குகிறோம், செல்ஃபோன் வாங்குகிறோம், என்ன பொருள் வாங்கினாலும் கூட ஒரு சின்ன புக்கு தருவாங்க, அந்த பொருளை எப்படி பயன்படுத்துறது, அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ், என்னென்ன வழிமுறைகள் அதை யூஸ் பயன்படுத்துறது, அது அதனுடைய அது எப்படி பயன்படுத்துறது, நம்ம எப்படி தவறாக பயன்படுத்தக்கூடாது, அது தவறாக பயன்படுத்தினா எப்படி அது வீணாக போயிடும், அப்படிலாம் அந்த புக்கில் போட்டிருக்கும். அது கைடு புக், வழிகாட்டி. அந்த புக்கை எப்படி, அந்த புக்கை ஃபாலோ பண்ணி தான் அந்த மிஷின் நம்ம யூஸ் பண்ணணும். வாஷிங் மிஷினில் இவ்வளோ துணிக்கு மேலே போடக்கூடாது, மிஷின் போயிடும். எவ்வளோ தான் சோப் பவுடர் யூஸ் பண்ணணும், இவ்வளோ தான் வாட்டர் யூஸ் பண்ணணும், இவ்வளோ கரண்ட் இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி அதில் குறிப்பு இருக்கும், குறிப்பீடு. ஸோ அது மாதிரி வேதங்களில் வந்து இந்த மனித வாழ்க்கையை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும், ஒரு மனுஷன் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, தர்மம் என்ன, தர்மம்னா என்ன, அதர்மம்னா என்ன, எப்படி தர்மத்தின் வழியில் நடக்கிறது, யார் யாருக்கு என்னென்ன தர்மம், யார் யார் என்ன தர்மத்தை ஃபாலோ பண்ணணும், எப்படி எப்படி பின்பற்றணும், இதெல்லாம் வேதத்தில் இருக்கும். அந்த விஷயங்களை வந்து எல்லோராலும் புரிஞ்சிக்க முடியாது, புத்திசாலிகள் தான் புரிஞ்சிக்க முடியும், வேதங்களை வந்து புத்திசாலிகள் தான் படிக்க முடியும். குறிப்பாக புத்திசாலி பிரிவினருங்கிறவங்க பிராமணர்கள், பிராமணர்கள்ங்கிறவங்க இன்டெலிஜென்ட் கிளாஸ் ஆஃப் புத்திசாலித்தனமானவங்க. புத்திசாலித்தனம்னா பிராமண குலத்தில் பிறந்துட்டா புத்திசாலி நினச்சக்கூடாது, அதுக்குண்டான தகுதி, அதுக்குண்டான குணம், அதுக்குண்டான செயல் பண்ணணும். பிராமணன்னா அதுக்குண்டான குணம் இருக்கணும், அதுக்குண்டான செயல், அப்போதான் அவர் பிராமணன். அவன் சாஸ்திரம் படிக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பகவானை வழிபடணும், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், தன்னிட்டு உள்ள பொருளை தானமாக கொடுக்கலாம், பிறர் கொடுக்கக்கூடிய தானங்களை ஏற்றுக்கலாம், இந்த குணங்களால் தான் ஒரு பிராமணர் அறிவிப்பார். இல்லை நான் வந்து பிராமின் ஃபேமிலியில் வந்துட்டு நான் பூணல் போட்டிருக்கேன் நானும் பிராமின் தான், அப்படி இல்லை. அவங்க பிராமணை ஏற்றுக்கொள்றது இல்லை சாஸ்திரம், வேதங்கள் அதை ஏற்றுக்கிறது இல்லை. இப்போ வேதங்கள்லாம் சரியான பயிற்சி இருக்கணும், ஆன்மீக குருக்கிட்ட போய் அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும், ஒரு ஆன்மீக குருக்கிட்ட போய் அவருக்கு பணிவாக சேவைகள் பண்ணி அடக்கமாக அவர்கிட்ட கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் அந்த பிராமண தகுதியை ஒருத்தர் வளர்த்துக்க முடியும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தருடைய குணம், அவருடைய இயற்கை சுபாவம், அவருடைய சுபாவத்துக்கும் குணத்துக்கும் தகுந்தார் போல புராணங்கள் இருக்கு. அந்தந்த புராணங்களை அவங்க பின்பற்றது மூலமாக அதுக்குண்டான விஷயங்களும் அந்த வேதங்களில் சொல்லியிருக்கோம். உதாரணத்துக்கு வேதங்களில் வந்து வியாசர் என்ன பண்ணாங்க, மூணு விஷயங்களாக பிரிச்சிருக்காங்க, கர்ம காண்டம், உபாசன காண்டம், அப்புறம் ஞானகாண்டம். கர்ம காண்டா, ஞான காண்டா, உபாசன காண்டம். கர்ம காண்டம்ங்கிறதுல வந்து நம்ம என்னென்ன செயல் பண்ணணும், ஒரு உயிர் வாழி ஒரு ஜீவாத்மா வந்து என்னென்ன செயல் பண்ணணும், நல்ல செயலது, தீய செயலது, எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது, செயலுடைய விளைவு எப்படி இருக்கும், எது புண்ணியம் தரக்கூடிய செயல், எது பாவம் தரக்கூடிய செயல், இதெல்லாம் வந்து கர்ம காண்டத்தில் இருக்கும். வேதத்துல வந்து கர்மகாண்ட பகுதியில வந்து இந்த பூஜை செய்தா இந்த பலன் கிடைக்கும், இந்த வேதங்களை படிச்சா இந்த பலன் கிடைக்கும், இந்த தேவதை வழிபட்டா இந்த பலன் கிடைக்கும், இது நல்ல செயல் இது பண்ணணும், இது கெட்ட செயல் இது பண்ணக்கூடாது, இந்த மாதிரி செயல்கள் செயலுடைய வினைகள் அதனுடைய பலன்கள்லாம் வந்து கர்ம காண்டத்தில் இருக்கும். அப்புறம் ஞான காண்டம், ஞான காண்டம்னா அறிவு, அறிவு வளர்த்துக்கிறது, வேதங்களை படிச்சு கடவுள் யாரு, பகவான் யாரு, அவருடைய குணங்கள் என்ன, எப்படி இந்த உலகம் படைக்கப்பட்டது, எப்படி இயங்கிட்டு இருக்கு, என்னென்ன கிரகங்கள் இருக்கு, எந்தெந்த கிரகங்கள் இருக்கு, அங்கே எங்கெங்க உயிர் வாழ்கள் இருக்காங்க, இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது, எப்படி இயங்கிட்டு இருக்கு, எப்படி அழிய போகுது, இதெல்லாம் வந்து அந்த ஞான காண்டம் அறிவு தரக்கூடியது. விஞ்ஞானம் சாஸ்திர பற்றி, சாஸ்திரங்களை வந்து ஆன்மீகத்தை பற்றி விஞ்ஞானம், ஞான காண்டம். உபாசன காண்டம், உபாசன காண்டம்னா என்னென்ன வழிபாடு முறைகள் இருக்கு, அந்த வழிபாட்டில் நமக்கு என்னென்ன கிடைக்கும், என்னென்ன தேவதை வழிபாட்டை என்ன கிடைக்கும். உதாரணத்துக்கு யாருக்காவது அழகான பொண்ணு மனைவியாக வரணும்னா சூரிய தேவன் வழிபடணும், யாருக்காவது அழகான பையன் கணவனாக வரணும்னா உமாதேவி வழிபடணும், பார்வதி வழிபடணும், இந்த மாதிரி யாருக்காவது மழை வேணும்னா இந்திரனை வழிபடணும், யாருக்காவது செல்வம் வேணும்னா குபேரனை வழிபடணும், இந்த மாதிரி ஒரு ஒரு வழிபாட்டு முறைகள் சொல்லியிருக்கும். இந்த தேவதையை வழிபட்டால் இந்த பலன் கிடைக்கும், இந்த பூஜை செஞ்சால் இந்த பலன் கிடைக்கும், இதெல்லாம் வந்து வேதத்தில் வியாசர் வந்து கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஒன்றுனா செஞ்சுருக்காங்க. அப்புறம் யாகம் பண்ணுறது, யக்ஞம் தானம் தபம், ஒரு இந்த உலகத்தில் இந்த சிருஷ்டிப்பில் இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் எல்லா மனிதர்களும் இந்த மூணு விஷயத்தை கைவிடக்கூடாது, யக்ஞம் பண்ணுறது, தானம் பண்ணுறது, தவம் செய்கிறது, இந்த மூணு விஷயந்தான் வந்து நம்மளை காப்பாற்றும் பாவ விளைவு, பாவ செயல்களிலிருந்து, பாவ செயல்களிலிருந்து காப்பாற்றக்கூடியது நம்ம செய்யக்கூடிய யக்ஞமும் தானமும் தபமும், ஒருபோதும் வாழ்க்கையில் இதை கைவிடக்கூடாது. அப்போ அதனால் யக்ஞம் பண்ணணும், யக்ஞம் பண்ணுறதுன்னா யாகம் வளர்க்குறது. அந்த காலத்தில் எப்படி பெரிய பெரிய கற்றறிந்த பிராமணர்கள்லாம் இருப்பாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட், அவங்க ரொம்ப கற்றறிந்து வேதம் படித்த பிராமணர்கள், அவங்க யாகம் பண்ணுறதுக்காக யாகத்தில் மிருகங்களை பழிவிடுவாங்க, இப்போ குதிரை இந்த மாதிரி அதாவது பெரிய யாக குண்டம் இருக்கும், யாக குண்டமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் பெருசு இருக்கும், அவ்வளோ பெரிய யாக குண்டம், அந்த யாக குண்டத்தில் வந்து மிருகங்களை பழிவிடுவாங்க. ஏன்னா அது மிருகங்களை கொள்றாங்களே நினச்சிக்கூடாது, அவங்க மந்திர சொல்லி திரும்பவும் அந்த உயிரினத்தை புது உடலோடு வெளியே வர வைப்பாங்க, அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க. அவங்க குச்சி வச்செல்லாம் நெருப்பு பெட்டியில் வச்சு பத்த வைக்க வேண்டியதில்லை, மந்திர சொல்லியே நெருப்பை மூட்டுவாங்க, அந்தளவுக்கு புனிதம் உள்ள பிராமணர்களாக இருந்தாங்க, தகுதி வாய்ந்த, திறமை வாய்ந்த, நல்ல தேர்ச்சி பெற்ற பிராமணர்கள் இருந்தாங்க, பயிற்சி பெற்ற பிராமணர்கள். அவங்க செய்யக்கூடிய யாகம் வந்து யக்ஞம், யாகம், அந்த யாகம் எதுங்கன்னா யக்ஞோவை விஷ்ணு, யாகம்னு சொன்னாலே விஷ்ணு தான், அந்த ஒட்டுமொத்த யாக குண்டம் இருக்கு இல்லையா, யாக குண்டம் அது விஷ்ணுவுடைய வாய், அந்த யாகத்தில் போடுறதெல்லாம் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்படுது, அந்த யாகத்தில் என்னெல்லாம் போடுறாங்களோ அது விஷ்ணுக்கு அர்ப்பணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த யாகத்தில் நிறைய தேவதைகளுக்கு பங்கு இருக்கு, பகவானுடைய அம்சம். இப்போ நம்ம எப்படி வயிற்றுக்கு உணவு கொடுத்தோடனே கை கால் தலை எல்லாமே ஒர்க் பண்ணுது நல்லா இல்லையா, கண் நல்லா தெரியுது, காது நல்லா கேட்குது, கை வேகமாக நல்லா செயல்படுது, கால் நல்லா செயல்படுது, உடல் முழுவதும் சக்தி கிடைக்குது. எப்படி வயிற்றுக்கு உணவு போகிறதுனால, வயிற்றுக்கு உணவு போனோடனே எல்லா பாகமும் திருப்தி ஆகிடுது. அது மாதிரி யக்ஞத்தில் விஷ்ணுவை திருப்திப்படுத்துகிறோம், யக்ஞத்தில் பகவானை திருப்திப்படுத்துகிறோன்னு சொன்னால் எல்லா பாகமும் திருப்தி அடையும். எப்படி இந்திரன் இருக்கார், இந்த யாகத்தில் வந்து பிராமணர் வந்து நெய் விடுவாங்க, நெய் எடுத்து இப்படி மந்திரம் சொல்லிவிடுவாங்க, ஓம் இதம் இந்திராயுதம் நமமஹா, ஓம் ஸ்ரீவருணாயுதம் நமமஹா, ஓம் ஸ்ரீ விஷ்ணுவேதம் நமமஹா அப்படின்னு அந்த யாகத்தில் வந்து நெய் விடுவாங்க. அப்போ நான் வந்து இதை இந்திரனுக்கு சமர்ப்பிக்கின்றேன், நான் இதை வந்து வருணனுக்கு சமர்ப்பிக்கின்றேன், நான் இதை வந்து விஷ்ணுவுக்கு, பகவான் விஷ்ணுவுக்கு சமர்ப்பிக்கின்றேன் அப்படின்னு ஒரு ஒரு யாகம் பண்ணி அந்த யாகத்தில் தேவதைகளை திருப்திப்படுத்துவாங்க பிராமணர்கள். அப்போ அந்த அதில் கூட நிறைய விஷயம் இருக்குது, இந்த யாகம் பண்ணால் எனக்கு இந்த பலன் கிடைக்கும், நவகிரகங்களை வழிபட்டால் எனக்கு நவகிரக பூஜை யாகம் பண்ணால் எனக்கு இந்த பலன் கிடைக்கும், கணபதி பூஜை பண்ணால் கணபதி ஹோமம் யாகம் பண்ணால் எனக்கு இந்த பலன் கிடைக்கும், இப்படி ஒரு ஒரு விஷயங்களும் வந்து வேதத்தில் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி யக்ஞம் பண்ணால் ஜனங்க இந்த பலன் அடையலாம். இப்போ நிறைய பேருக்கு ஆசை இந்த உலகத்தில், குறிப்பாக இப்போ கலியுகத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, கலியுகத்தில் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியவே இல்லை, எதுக்கு இப்போ இப்போ உள்ள குழந்தைகள்லாம் வந்து ஸ்கூலில் படிக்கிறாங்க இல்லையா, அவங்க யாகத்தை பற்றி தெரியாது, எதுக்கு இப்படி பண்ணுறாங்க, இப்போது நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சோன்னா யாகம்லாம் வளர்க்குறோம், நீங்கள் என்ன பண்ணுறாங்க, எதுக்கு இந்த நெருப்பு போய் நெய்யை விடுறாங்க, இதெல்லாம் தெரியாது. ஆனால் வேத காலத்தில் வந்து இந்த கல்வி முதல்ல இருக்கும், யாகம் எதுக்காக பண்ணுறது, அந்த எக்கத்தில் என்னென்ன மந்திரம் சொல்கிறாங்க, அதனால் என்ன பலன் நமக்கு, யார் எக்கத்தில் வந்து இன்வைட் பண்ணும், யாரை கூப்பிடணும், யாருக்காக இதெல்லாம் பண்ணணும், அதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும், இதுதான் ஆன்மீக கல்வி. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஆயிடுச்சு, இப்போ உள்ள ஜென்ரேஷன், இப்போ உள்ள தலைமுறையினருக்கு வந்து யாகத்தை பற்றி தெரியாது, என்ன பண்ணுறாங்க, ஐயர் கூப்பிட்டு வந்து வீட்டில் வந்து மந்திரம்லாம் ஓதுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ நமக்கு நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது, நம்பிக்கை குறையுது, அதை பற்றி விஷயங்களை முழுமையாக தெரியல. செய்யக்கூடிய பிராமணர்களும் பக்குவமானவங்க இல்லை. வேத காலத்தில் நான் சொன்னேன் இல்லையா, நல்ல பக்குவமான பிராமணர், அவங்க வந்து தபங்களும் விரதங்கள் இருந்து யாகம் செய்வாங்க. அதே மாதிரி சாதாரண மனிதனால் அந்த யாகம் பண்ண முடியாது. அந்த யாகம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய மன்னர்களால் தான் பண்ண முடியும். யுதிஷ்டிரர், தசரதர், ஜனகர், இந்த மாதிரி பெரிய பெரிய மன்னர்கள் இந்த உலகத்தையும் ஆண்டவங்க தான் யாகம் பண்ணாங்க. யாகம் பண்ணாங்க அவங்களுக்கு கூட அந்த யாகம் பண்ண முடியாமல் பொருளை சேகரிச்சுட்டு வருவாங்களாம். உதாரணத்துக்கு யுதிஷ்டிர மகாராஜ் ஒரு யாகம் பண்ண, ராஜஸ்வீ யாகம். இந்த ராஜஸ்வீ யாகம் பண்ணுறதுக்கு நிறைய பொருள் செலவாகுது. ஊரில் உள்ள ஜனங்கள்லாம் பொருட்கள்லாம் தங்கம்லாம் கொண்டு கொடுக்குறாங்க, தங்கத்தெல்லாம் யாகத்தில் போடுவாங்க. அப்போ அர்ஜுனன் போய் தன்னுடைய சகோதரனுக்காக தங்கத்தை சேர்த்துட்டு வரார், செல்வங்களை திரட்டிட்டு வரார். அதெல்லாம் அர்ஜுனனுக்கு தனஞ்சயன் பேர், செல்வத்தை வென்பவன், செல்வத்தை எடுத்துன்னு வர்றார் அர்ஜுனன், செல்வத்தை வென்றவர். ஸோ இப்படி ஒரு யஜ்ஞம் பண்ணால் அது மிகப்பெரிய வசதி, நிறைய வசதி இருக்கணும். பெரிய பெரிய மன்னர்களால் தான் யஜ்ஞம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கற்றறிந்த பிராமணர்கள் இருக்கணும். யஜ்ஞம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த வந்து ஏறு வச்சு உழுவாங்க, உழுது அந்த இடத்த சுத்தம் பண்ணணும். உதாரணத்துக்கு ஜனக மகாராஜ் வந்து யஜ்ஞம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏறு வச்சு உழுதார், நிலத்தை வந்து உழுது புனிதப்படுத்துவாங்க. ஏன்னா நிலம் வந்து அசுத்தமாக இருக்கும், அங்கே மிருகங்கள்லாம் நடக்குது, மனுஷங்க நடக்கிறாங்க, அந்த இடம் வந்து அசுத்தமாக இருக்கும். அப்போ அதை முதல் வந்து தூய்மைப்படுத்தணும். அதை வந்து மந்திரங்கள்லாம் சொல்லி எருது கொண்டு வந்து ஏறு வச்சு உழுவாங்க. அப்படி தசரதர் ஏறு வச்சு, ஜனகர் ஏறு வச்சு உழுகும் போது தான் சீதாதேவி கிடைச்சாங்க பூமியில். ஸோ இப்படி யஜ்ஞம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஃபார்மாலிட்டிஸ், நிறைய விதிமுறைகள்லாம் இருக்குது. இந்த நிலத்தை சுத்தப்படுத்தணும், அப்புறம் பெரிய 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 செல்வந்தர்களால் தான் யாகம் பண்ண முடியும், கற்றறிந்த பிராமணர்கள் தான் அது தகுதி வாய்ந்தவங்க தான் யஜ்ஞம் செய்ய முடியும். தென் அதுக்கு அதோடைய கோல் என்னது, லட்சியம் என்ன அவங்களுக்கு, எனக்கு யஜ்ஞம் பண்ணால் இந்த பலன் கிடைக்கும், நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன், நான் செல்வந்தன் ஆயிடுவேன், நான் லட்சுமி பூஜை பண்ணால், நான் குபேரன் பூஜை பண்ணால் நான் செல்வந்தன் ஆயிடுவேன் இல்லையா, நான் குபேர ஹோமம் பண்ணால் நான் பெரிய செல்வந்தன் ஆயிடுவேன், எனக்கு நிறைய வசதி கிடைக்கும். என் பெரிய செல்வந்தனான அடுத்தது என்னது, நிறைய பெண்கள் கூட அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் என்ன வேணும், நல்லா குடிக்கணும், புலன்பு அனுபவிக்கணும், இதுதான் மோட்டிவேஷன். ஸோ யஜ்ஞம் பண்ணுறதுடைய நோக்கம் என்னது, நான் இந்த பௌதிக உலகத்தை அனுபவிக்கணும், எனக்கு புகழ் கிடைக்கணும், எனக்கு செல்வம் கிடைக்கணும், நான் வந்து பெரிய பணக்காராகணும் அப்படின்னு ஏதாவது ஒரு டிசைர், ஆசை. அதனால தான் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறாரு, சிற்றறிவு படித்த மனிதர்கள் வேதங்களில் மலர் மொழிகள், வேதங்களில் மலர் மொழிகள், அந்த மொழிகள்லாம் ரொம்ப வசீகரமாக இருக்கும். பிராமணர்கள் வேத மந்திரம் ஓதுவாங்க, ஓம் சகஸ்ரசீருஷபூருஷஹாஸ்ரக்ஷக்ஷகஸ்ரபாத். ஸோ இந்த மாதிரி நிறைய மந்திரங்கள்லாம் இருக்கு. அப்கோர்ஸ் இது பகவானுடைய மந்திரம், பகவானுடைய புருஷ சூத்த மந்திரம். இது இல்லாமல் நிறைய தேவதைகளுக்குள்ள மந்திரங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி மந்திரங்கள்லாம் பிராமணர் ஓதும்போது காது கேட்கறது நல்லா இனிமையாக இருக்கும். இவ்வளோ அழகாக இருக்கு இந்த மந்திரங்கள்லாம், இவ்வளோ அழகாக சொல்கிறாங்களே, அப்போ நம்ம வீட்லேயும் சொன்னால் நமக்கு நல்லது தானே, நம்ம பிராமணரை கூட்டு வந்து யாகம் பண்ணலாம் அப்படின்னு அந்த மலர் மொழிகளில் கவர பண்ணிட்டு பிராமணர் கூட்டின்னு வராங்க. அப்போ யஜ்ஞம் பண்ணால் எனக்கு ஒரு வீட்டில், என் வீட்டில் வந்து பிராமணர் யஜ்ஞம் பண்ணால் எனக்கு இதெல்லாம் கிடைக்கும், என் வீடு சுத்தமாகும், அப்புறம் அங்கே வந்து குபேரன் வந்தால் எனக்கு செல்வம் கிடைக்கும், கணபதி வந்தால் என்னுடைய தடங்கள்லாம் என்ன, நான் பௌதியத்தில் முன்னேற்றம் அடைச்சிட்டே இருப்பேன், எல்லா தடங்களும் என்னை விட்டு போயிடும், அதனால் கணபதி ஹோமம் பண்ணுங்கள், நவகிரக தோஷம் போகணுமா நவகிரக ஹோமம் பண்ணுங்கள். ஸோ இப்படி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு, ஃப்ரூட்டிவ் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஃப்ரூட்டிவ் மென்டாலிட்டினா பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல்கள். இப்போ ஜனங்களுக்கு அதான விருப்பம், அப்போ அவங்கள வந்து அதில் ஈடுபடுத்துறது, இப்படி அவங்க வந்து எதாவது எதிர்பார்த்து யாகம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ வேத காலத்தில் கூட நிறைய மன்னர்கள் அந்த மாதிரி யாகம் பண்ணாங்க, நிறைய மன்னர்கள். அப்படி யாகம் பண்ணால் என்ன ஆகும்னா, நிறைய யஜ்ஞம் பண்ணுறோன்னு வச்சுக்கிங்களேன், யாகம்லாம் பண்ணி தேவதையெல்லாம் திருப்திப்படுத்தணும்னா நம்ம ரொம்ப வசதியாக வாழலாம், இந்த உலகத்தில் நிறைய வசதிகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த உடலை விட்டதும் தேவலோகத்துக்கு போகலாம், சர்க்கலோகம். சர்க்கத்தில் போனால் எப்படி இருக்கும், அங்கே வந்து இங்கே விட நீண்ட நாள் உயிர் வாழலாம். இப்போ இந்த வருஷம் இந்த உலகத்தில் 100 வருஷம் சொல்கிறோம் இல்லையா, இந்த உலகத்தில் 100 வருஷம் உயிர் வாழ்கிறோம். ஸோ தேவலோகத்தில் போனால் இந்த 100 வருஷம் அங்கே ஒரு நாள் தான், இப்படி 6 மாதம், அங்கே 6 மாதம் நமக்கு ஒரு பகல், அப்புறம் 6 மாதம் ஒரு இரவு, இப்படி அங்கே நம்முடைய லைஃப் டைம் வந்து நம்முடைய ஆயுள் காலம் மிக நீண்ட ஆயுள் காலம், நீண்ட நாள் உயிர் வாழலாம் அங்கே சர்க்கலோகத்தில். நந்தன கானனா அப்படின்னு ஒரு கார்டன், ஒரு அருகலான தோட்டம், அமராபுரி, அங்கே வந்து அவ்வளோ சீக்கிரம் மரணம் வராது, நோய் அவ்வளோ சீக்கிரம் நோய் கிடையாது அங்கே, அப்புறம் அங்கே வயசாகாது, அங்கே இளமையாக இருக்கலாம். நிறைய அப்சரஸ் தேவதைகள்லாம் இருப்பாங்க, ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமா, புஞ்சகஸ்தலை, ஸோ இவங்கெல்லாம் வந்து பியூட்டி பார்லருக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, அவங்களை அழகு படுத்தி வேணாம், இயல்பாகவே அழகாக இருப்பாங்க, அவங்களுக்கு தலைமுடி நரைக்காது, அவங்க கண்ணெல்லாம் சுருங்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ், நிறைய நன்மைகள் இருக்கு. அங்க போய் இன்பம் அனுபவிக்கிறாங்க, நிறைய இன்பம் அனுபவிக்கலாம். அங்க வந்து இங்க வைன் குடிக்கிறாங்க இல்லையா, சாராயம் எல்லாம் குடிக்கிறாங்க, மது வருந்துறாங்க. அங்க மாதிரி இருக்கு சோமபானம்னு ஒரு ரசம் இருக்கு. இந்த சோமபானம் குடிச்சா அப்படியே போதையிலே இருக்கலாம், அது ஒரு மாதிரி இன்டாக்சிகேட்டடா இருக்கும், அப்படி ஒரு போதை தரக்கூடியதா இருக்கும். சோமபானம் குடிச்சிடறாங்க, அழகான பொண்ணு டான்ஸ் ஆடுறாங்க, வசதி இருக்கு, இதுதான் விரும்புகிறோம் எல்லாம் இல்லையா. நம்ம எல்லாம் இதுதான் விரும்புகிறோம். நிறைய பேர் என்னை சுற்றி டான்ஸ் ஆடணும், நான் நல்லா ஹாப்பியாக சந்தோஷமா உலக வசதிகளை அனுபவிக்கணும், தென் அப்படியே போதையில் இருக்கணும். ஸோ இந்த வசதிகள் அங்கே கிடைக்கும் எங்கே, தேவலோகத்தில். அப்புறம் என்ன ஆகிடும், இந்த புண்ணிய பண்ணி தான் நாங்கள் போகிறோம். புண்ணிய பண்ணால் தான் அங்கே போக முடியும். நிறைய புண்ணியம் பண்ணணும், நிறைய யாகம்லாம் பண்ணி நிறைய புண்ணியங்களை சேர்த்துனா தான் மேல் உலகத்துக்கு போக முடியும். பாவம் பண்ணுறவங்க போக முடியாது, கொலை பண்ணுறவங்க, கொள்ளையடிக்கிறவங்க, அடுத்தவங்க ஏமாத்துறவங்க, பொய் சொல்கிறவங்க, இவங்களாம் அங்கே போக முடியாது. ரொம்ப நல்லவங்களாக வாழ்கிறவங்க, அடுத்தவங்க ஏமாத்தாதவங்க, பொய் சொல்லாதவங்க, திருடாதவங்க, எப்பவுமே மற்றவங்ககிட்ட பிரியமாக இருக்கிறவங்க, மற்றவங்க உதவி செய்கிறவங்க, யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்குறவங்க, துணிமணி வாங்கி இந்த மாதிரி புண்ணியம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களாம் சொர்க்கத்துக்கு போவாங்க. அங்கே போய் இந்த இன்பம்லாம் அனுபவிப்பாங்க, பல வருஷங்கள் வந்து இன்பம் அனுபவிப்பாங்க. தென் என்ன ஆகிடும், ஒரு நாள் புண்ணியம் எல்லாம் முடிஞ்சு போயிடும், திரும்பவும் இங்கே வந்துடுவாங்க. புண்ணியம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் இங்கே வந்துடுவாங்க இல்லையா. இப்போ நம்ம வந்து பேங்க்கில் பணம் போடுறோம்னு வைங்களேன், பேங்க்கில் வந்து ஒரு 5 லட்சரூபா பணம் போட்டு வைக்கிறோம், என்னாகும், தினமும் கொஞ்சமாக எடுத்து செலவு பண்ணிகிட்டே இருக்கோம், தென் ஒரு நாள் 0 பேலன்ஸ் ஆகிடும் இல்லையா, பணம் எல்லாம் தீந்து போயிடும். இப்போ திரும்ப பணம் போட்டால் தான் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய புண்ணியம் பண்ணி சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் புண்ணியம் எல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் திரும்ப இங்கே வந்துடுவாங்க, திரும்ப இந்த ஜட உலகத்தில் வந்துடுவாங்க. சரி, இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, புண்ணியம் முடிஞ்சால் இங்கே வரணும். இன்னொரு ப்ராப்ளம் என்னது, அங்கே போனாலும் மரணம் இருக்குது. ஆனால் சொர்க்கத்துக்கு போயிட்டால் எனக்கு மரணம் இல்லைன்னு சொல்கிறேன். அங்கே வந்து நம்ம லைஃப் டைம் ஜாஸ்தி, நீண்ட நாள் உயிர் வாழலாம், ஆனால் ஒரு நாள் இந்த உடலை விட்டு தான் ஆகணும், அங்கே உள்ள உடலை விடணும். தென் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, ராவணன் மாதிரி அசுரர்கள் அங்கே வருவாங்க. அப்போ பயந்து பயந்து வாழணும், எப்போ யாராவது வந்து என்னை தாக்கிடுவாங்களோ, என்கிட்ட சொர்க்கத்தை அபகரிச்சுட்டு போயிடுவாங்களோ, என்னுடைய இந்த அப்சரஸ் தேவதைகள்லாம் யாரோ கடத்தி போயிடுவாங்களோ, என் செல்வத்தை யாரோ அபகரிச்சுட்டு போயிடுவாங்களோ, பயந்து பயந்து வாழணும். ஸோ இந்திரனுக்கு அப்படி தான் பயம். இந்திரன் வந்து சொர்க்கராஜன், சொர்க்கத்துக்கு சக்கரவர்த்தி, ஆனால் அவனுக்கு பயம், என்னுடைய பதவிக்கு யாராவது வந்துடுவாங்களோ, அதனால தான் பூமியில் யாராவது தவம் பண்ணாங்கன்னா இந்திரனுக்கு பயம் வந்துடும், இவர் தபத்தை வந்து கெடுத்துடணும் எப்படியாவது, இல்லாட்டி இவர் என்னுடைய பதவிக்கு வந்துடுவார், என்னுடைய இடத்துக்கு வந்துடுவார். பாருங்கள், அப்போ சொர்க்கத்தில் போனால் கூட நிம்மதியாக இருக்க முடியல, அங்கே போகிற பர்பஸே வந்து அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான், ஆனால் நிம்மதியாக அனுபவிக்க முடியாது. ஸோ இந்திரன் என்ன பண்ணுவார், பயந்துகிட்டே இருப்பார், யாராவது வந்துடுவாங்களோ, காம்படிட்டர், போட்டிக்கு யாராவது வந்துடுவாங்க. அப்படிதான் விஸ்வாமித்திர முனிவர் தவம் பண்ணினார். விஸ்வாமித்திரன் முனிவர் வந்து 10,000 வருஷம் தவம் பண்ணிட்டு இருந்தார். இந்திரன் என்ன பண்ணார், பயந்து போயிட்டார், இவர் எங்கேயாவது என்னுடைய பதவிக்கு வந்துடுவாரோ சொல்லிட்டு ரொம்ப தேவதை அமைச்சுக்கிறார். அதுக்கு முன்னாடி மேனகா அமைச்சிருந்தேன், என் மேனகாவோடைய அழைகளை மயங்கி போய் விஸ்வாமித்திரர் தவத்திலேருந்து கீழே விழுந்துடுறார். ஃபினிஷ். என்ன ஆயிடுத்து, அவருக்கு சொர்க்கத்துக்கு போகணுங்கிற எண்ணம் இல்லை அவருக்கு, அவருக்கு வேற டிசைன் இருந்தது. பட் ஆனால் இந்திரனுக்கு என்ன பயம் வந்துச்சு, இவர் எங்கேயோ என்னோட இடத்துக்கு வந்துடுவாரோ. அது மாதிரி தான் பிரித்து மகாராஜ், பிரித்து மகாராஜா வந்து பகவானுடைய ஒரு அவதாரம், பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரம், இந்த உலகத்தை ரொம்ப அற்புதமாக ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு, பொற்காலம்னு சொல்லலாம். பிரித்து மகாராஜ் இந்த உலகத்தை ஆட்சி பண்ணும்போது பசி, நோய், கவலை, பஞ்சம் எதுவுமே கிடையாது, ஜனங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, நல்லா மழை பெய்யும், தானியங்கள்லாம் நல்லா வளர்ந்தது, குழந்தை பிரஜைகள்லாம் தன் குழந்தை மாதிரி பார்த்துட்டாராம் பிரித்து மகாராஜ். அப்போ பிரித்து மகாராஜ் வந்து யாகம் பண்ணுறாரு, அந்த காலத்தில் மன்னர்களாக யாகம் பண்ணுவாங்க பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக. இப்போ பிரித்து மகாராஜ் யாகம் பண்ணிகிட்டே இருக்காரு, அஸ்வமேத யாகம், குதிரையை வந்து அனுப்புவாங்க, அந்த குதிரையை யாராவது பிடிச்சிட்டாங்கன்னா ராஜாவுக்கு சவால் விடுறாங்கன்னு அர்த்தம். அப்போ ராஜா அந்த மன்னரை ஜெயிச்சு திரும்பவும் தன்னுடைய யஜ்யத்தை கண்டினியூ பண்ணுவார். ஸோ இப்படி பிரித்து மகாராஜா வந்து 99 யாகம் பண்ணிடுவார், 100 யாகம், யாராவது 100 அஸ்வமேத யாகம் பண்ணால் இந்திரனுடைய பதவி அடைஞ்சிடலாம். இந்த பூலோகத்தில் வந்து யாராவது 100 அஸ்வமேத யாகம் பண்ணாங்கன்னா இந்திரனுடைய பதவிக்கு போயிடுவாங்க. 99 யாகம் பண்ணிடுவார் பிரித்து மகாராஜ், 100வது யாகம் பண்ணும்போது இந்திரனுக்கு பயம் வந்துடும், என்ன பண்ணுவார், மாறு வேடத்துலேருந்து குதிரையை கடத்தின்னு போயிடுவார். தன் பிரித்து மகாராஜோட பையனுக்கு கோவம் வந்து துரத்தின்ண்டே போவார். இப்படி நடக்கும் அடுத்தடுத்து, ஒரு தடவை ரிஷிகளோட ரூபத்தில் வருவார், ஒரு தடவை இப்படி ரூபம் மாறி மாறி வந்து குதிரையை கடத்தின்னு போவார். தென் ஃபைனலி பிரித்து மகாராஜ் அவரை மன்னிச்சு விட்டுறாரு, சரி போகட்டும். பிரித்து மகாராஜுக்கு அந்த டிசைர் இல்லை, பிரித்து மகாராஜா வந்து பகவானுடைய அவதாரம் மட்டும் இல்லை, அவர் நேர்மையான பக்தருடைய நிலை ஏற்றுண்டு பக்தி பண்ணுறார் பகவான் மேலே. ஸோ பிரித்து மகாராஜ் அவர் மன்னிச்சு விட்றாரு, ஓகே இந்திரனுக்கு தான் அவன் சொர்க்கம் வேணும்னு ஆசை, எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் ஆசை இல்லை, நான் இது பகவானை திருப்திக்காக தான் செய்தேன். அந்த மாதிரி யுதிஷ்டிர மகாராஜ், யுதிஷ்டிர மகாராஜ் வந்து மிக நேர்மையான மன்னர், தர்மராஜ் அவர், தர்மர். ஸோ தர்மர் என்ன பண்ணாங்க, அவருக்கு யாகம் பண்ணக்கூடிய தகுதியெல்லாம் இருந்தது, ஆனாலும் அவருக்கு யாகம் பண்ணதுக்கு விருப்பம் இல்லை, நான் ஏன் போய் யாகம் பண்ணணும், எனக்கு என்ன வேணும், எனக்கு எல்லாமே இருக்கு, எனக்கு பகவான் என் கூட இருக்காங்க, எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனால் எல்லாரும் தர்மரை வந்து யக்கியம் பண்ண சொல்கிறாங்க. யக்கியம் எதுக்காக பண்ணணும், பகவானுடைய திருப்திக்காக தானே பண்ணணும், பகவான் விரும்பினா பண்ணலாம் இல்லாட்டி வேணாம். நீ கிருஷ்ணாட்ட போய் கேட்குறாரு தர்மர் யுதிஷ்டிர மகாராஜ், கிருஷ்ணா என்னை எல்லாரும் ராஜஸ்வ யாகம் பண்ண சொல்கிறாங்க, நான் பண்ணலாமா, பண்ணு யுதிஷ்டிரா நீ பண்ணணும் அப்படின்னு கிருஷ்ணா வந்து பண்ண சொல்கிறார். இப்போ கிருஷ்ணாவுக்கு சந்தோஷம் வரும்னா நான் செய்கிறேன், இந்த யக்கியம் வந்து கிருஷ்ணாவை சந்தோஷப்படுத்துன்னா பண்ணுறேன், இல்லாட்டி நான் தேவையில்லை. ஸோ பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க, பக்தர்கள் எல்லாமே பகவானுடைய திருப்திக்காக தான் ஏற்றுக்கிறாங்க. முதல்ல பாண்டவர்களுக்கு அந்த இதே தேவையில்லைன்றது, எங்களுக்கு இந்த ராஜ்யமே வேண்டாம், எங்களுக்கு இந்த ராஜ்யமே வேண்டாம் அப்படின்னு பாண்டவர்கள் முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ கிருஷ்ணா என்ன பண்ணார், அவங்க தான் மன்னர் ஆகணும்னு விரும்பினார். கிருஷ்ணாவுடைய விருப்பத்துக்காக தான் ஏற்றுக்கிட்டாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு அது தேவையில்லை. கிருஷ்ணாவுடைய விருப்பத்துக்காக தான் அந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த மாதிரி யுதிஷ்டிர மகாராஜா வந்து கிருஷ்ணாவுடைய விருப்பத்துக்காக தான் யாகம் செய்தார். கிருஷ்ணா வந்து திருப்தி அடையும், கிருஷ்ணா வந்து இல்லை திருப்தி அடைவார் அப்படிங்கிறதுக்காக. அப்போ பக்தர்கள் இதை விரும்ப மாட்டாங்க, பக்தர்கள் என்ன விரும்ப மாட்டாங்க, நான் மேலுலகத்துக்கு போகணும், அங்கே உள்ள வசதிகளை அனுபவிக்கணும், அங்கே உள்ள சோமரசங்கிற மதுபானத்தை குடிக்கணும், அங்கே வந்து அழகான பெண்கள் கூட நடனம் ஆடணும், இதெல்லாம் பக்தர்கள் விரும்ப மாட்டாங்க. ஸோ பக்தர்கள் வந்து பகவானுடைய அன்பு தொண்டு தான் விரும்புவாங்க, கிருஷ்ணாவுடைய சேவையை தான் விரும்புவாங்க, வேறு எதுவுமே விரும்ப மாட்டாங்க. அவங்க முக்தி அடைகிறது கூட விரும்புறதில்லை. சைதன்ய மகாப்பிரபு என்ன சொல்கிறாரு, சைதன்ய மகாப்பிரபு முழுமுதற் கடவுள், ஆனால் அவர் பக்தராயிட்டு வந்திருந்தார். பக்தராயிட்டு வந்து சைதன்ய மகாப்பிரபு என்ன சொல்கிறாரு, நதனம் ந ஜனம் ந சுந்தரீம் கவிதாம்பா ஜெகதீஷ காமே மம ஜென்மணி ஜென்மணீஸ்வரே பவதார் பக்தி ரகை துகி துவை. கிருஷ்ணா எனக்கு தனம் வேண்டாம், எனக்கு செல்வம் வேண்டாம், சரி வேற என்ன வேணும் உங்களுக்கு, என்னை பின்பற்றுவவங்களும் வேண்டாம், எனக்கு நிறைய ஜனங்களும் வேண்டாம், சரி வேற என்ன வேணும், அழகான பொண்ணு வேணுமா, அதுவும் வேணாம். அப்போ எதுக்கு உனக்கு எதுவுமே வேணாம், இப்போ என்ன பிரயோஜனம், நீ ஏன் வாழ்ற இந்த உலகத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா. இந்த உலகத்தில் வந்துட்டு எனக்கு பொருள் வேண்டாம், பொன் வேண்டாம், பெண் வேண்டாம்னா ஏன்னா அது பழைக்க தெரியாதான் இருக்கா சொல்லுவோம் இல்லையா. கலியுகத்தில் வந்து அப்படி தான் சொல்லுவாங்க, என்ன என்ன பணம் வேணாங்கிறான், புகழ் வேணாங்கிறான், செல்வ சொத்து வேணாங்கிறான், பொண்ணு வேணாங்கிறான், அப்போ ஏன் வாழ்கிறவன், இவன் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாதவன் அப்படி சொல்லிடுவாங்க. பட் ஆனால் பக்தர்கள் எப்படி எடுத்துக்குவாங்க, யார் வந்து இதெல்லாம் விரும்பலையோ அவங்க தான் உண்மையான பக்தர்கள். பொன் பொருள் இது மேலாம் பற்று இல்லாமல் பகவான் மேலே பற்று வச்சுருவேன், எனக்கு எனக்கு ஜனங்கள் வேண்டாம், எனக்கு பெண்கள் வேண்டாம், எனக்கு பணம் வேண்டாம், அப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும், முக்தி வேணுமா, எனக்கு அதுவும் வேணாம், வேறு என்ன வேணும் உங்களுக்கு, எவ்வளோ பிறவி கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் எவ்வளோ பிறவி எடுத்தாலும் பரவாயில்ல, பகவானுக்கு அன்பு செய்யணும், பக்தி தொண்டு செய்யணும், அன்பான சேவை பண்ணணும். மம்ம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதார் பக்தி ரகை துகி துவை. கிருஷ்ணா உங்கள் மேலே வந்து நான் வந்து என்னுடைய அன்பு அதிகரிச்சுட்டே இருக்கணும், நான் தொடர்ந்து உங்களுக்கு பக்தி சேவை பண்ணிகிட்டே இருக்கணும். இதை தான் பக்தர்கள் விரும்புவாங்க. பக்தர்கள் வந்து மேலுலகத்துக்கு போக கூட விரும்புறதில்லை. அப்படி தான் ஒரு முனிவர் இருந்தார். ஒரு முனிவர் வந்து மகாபாரதத்தில் இந்த கதை வரும், முத்கலா ரிஷி அப்படின்னு ஒரு முனிவர், முத்கலா ரிஷி. முத்கலா ரிஷி வந்து மிக பொறுமையான சாதுவர், ரொம்ப பொறுமையானவர், அவர் கோபமே வராது, அவருக்கு வந்து கோபமே வராது, யார் வந்தாலும் அவருக்கு அன்பா வந்து அவங்க வீட்டுக்கு அவருடைய ஆசிரமத்துக்கு யார் வந்தாலும் அவருக்கு பிரசாதம் கொடுப்பார். அவருக்கு எப்படி பிரசாதம் கிடைக்குது, அவர் வேலை ஒன்றும் செய்கிறதில்லை, அவர் ஒன்றும் ராஜா இல்லை, அவர் செல்வந்தர் இல்லை, அவர் என்ன பண்ணுவார்னா ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்வார். அந்த காலத்தில் பிராமணர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலில் பிரசாதம் வாங்கி சாப்பிடுவாங்க, அப்படி இல்லைன்னா குருகுலம் நடத்தி திண்ணை பள்ளிக்கூடம் நடத்தி அந்த மாணவர்கள் சீடர்கள் என்ன கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ பிக்ஷை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்களோ அதை சாப்பிடுவாங்க. இன்னும் சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சாரி இன்னும் சில பிராமணர் என்ன பண்ணுவாங்கன்னா நெல் வயலில் கதிர் அடிப்பாங்க, அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க முடியாது. இந்த காலத்தில் நெல் அரிசி எங்கேருந்து வருதுன்னா மூட்டையிலேருந்து வருதுமா இல்லையா. இந்த காலத்தில் பசங்கிட்ட கேளுங்க, ஸ்கூல் படிச்சுட்டு ஏ அரிசி எங்கேருந்து வருது, எங்கள் அம்மா மூட்டையிலேருந்து டீன்லேருந்து எடுப்பாங்க. பட் அரிசி வர்றதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்குது, வயலில் வந்து உழுது பயிரிட்டு அதுக்கப்புறம் அது வந்து களையெல்லாம் பறித்து அதுக்கு தண்ணீர் விட்டு இல்லையா அதெல்லாம் பண்ணி அப்புறம் நெல் வந்து நெல்லை கதிர் அடிப்பாங்க, போர் அடிப்பாங்க. தமிழில் என்ன சொல்லியிருக்குன்னா அந்த காலத்தில் மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று சொல்லி யானை கட்டி போரடித்த வள நாடு சோழ நாடு. சோழ மன்னர் என்ன பண்ணாங்கன்னா அந்த காலத்தில் மாடு வச்சு போரெல்லாம் அடித்தா பத்தாதான், நெல்லை வந்து உதுக்க முடியாதான், யானை வச்சு அடிச்சுட்டு இருந்தாங்களாம் பார்த்துக்குங்க. அந்த மாதிரிலாம் தானியங்கள் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இப்போல்லாம் பார்க்குறதே அபூர்வம், வயலை பார்க்குறதே அபூர்வம், எல்லா பக்கமும் ஃப்ளாட் போட்டு போட்டு வித்துறாங்க இல்லையா, வயலை பார்க்குறது அபூர்வமாக எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த முத்கலா ரிஷி என்ன பண்ணுவார்னா இந்த வயலில் போய் நெல்லை கதிர் அடிப்பாங்க, கதிர் அடித்து முடிச்சு மூட்டையெல்லாம் கட்டிட்டு போனதுக்கப்புறம் அங்கே நெற்கள்லாம் சிதறி இருக்கும், இந்த சிதறிய நெற்களை எடுத்துகிட்டு வந்து அதை எல்லாம் க்ளீன் பண்ணி அதை வந்து சமைச்சு சாப்பிடுவார். அது அவர் மட்டும் சாப்பிட்றதில்ல, அது சமையல் பண்ணி வச்சுருப்பாங்க, யாராவது அதிதிகள் விருந்தினர்கள் வந்தால் முதல்ல அவங்களுக்கு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அவர் சாப்பிடுவார். அந்த மாதிரி ரொம்ப எளிமையான ஒரு பணிவான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கார் முக்கலாரிஷி. அப்போது ஒரு தடவை அவருடைய ஆசிரமத்துக்கு துர்வாச முனிவருக்கு ரொம்ப கோபம் வரும், உடனே கோபம் வந்துடும், சட்டு சட்டுன்னு கோபம் வரும் அவருக்கு. அந்த மாதிரி ஒரு முனிவர் அவர். இந்த முத்தலாரிசி பார்க்குறாரு, இவர் ரொம்ப பணிவாக எளிமையாக வாழ்ந்துட்டுருக்கார், ஆனால் அவருக்கு கோபம் வரும். என்ன பண்ணுறாரு, இவர் கோபமே வராதா அப்படின்னு வரும்போதெல்லாம் இவர் திட்டுறாரு, என்ன நீ எனக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிற, இப்படி பழைய இதெல்லாம் கொடுக்குற, இப்படி ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பார் துர்வாச முனிவர். ஒரு தடவை ஒரு ஆசிரமத்துக்கு வரும்போது முத்தலாரிசியை ரொம்ப இகழ்ந்து பேசுவார், அவர் கோபத்தை தூண்டுவார், அவர் கோபம் கிளர்ச்சி அடைய வைப்பார், இவர் கோபப்படுறாரா பார்க்கலாம். ஆனால் இவர் என்ன சொன்னாலும், துர்வாச முனிவர் வரும்போதெல்லாம் என்ன சொன்னாலும் முத்தலாரிசி கோபமே பட மாட்டார். நிறைய தடவை வருவார் வந்து, என்ன நான் வந்தால் ஒழுங்காக கவனிக்க மாட்டேங்கிறேன், எனக்கு ஒழுங்காக நல்ல சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறேன், எனக்கு வந்து ஒழுங்காக என்ன விருந்து கொடுக்க மாட்டேங்கிறேன், உங்கள்கிட்டலாம் வந்து சாப்பிட்றத விட நான் சாப்பிடாமல் எடுத்துக்கலாம், அப்படிலாம் ரொம்ப 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 அவமானப்படுத்தி பேசுவார். அப்போ என்னாகும், இந்த முனிவர் கோபமே வராது, எல்லாம் சகிச்சுக்கிறார். ஏன்னா அவர் என்னுடைய விருந்தினர், எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு, அவர் என்ன சொன்னாலும் நான் கோபப்படக்கூடாது, அவர் என்னை அடித்தா கூட நான் அடி வாங்கிக்கணும், அவர் வந்து என்னை அடித்தாலும் நான் அடி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக இருப்பார். அப்போ துர்வாச முனிவருக்கு ஆச்சரியமாயிடும், ஏன்னா அது நான் இவ்வளோ தடவை வந்திருக்கேன், நான் இவ்வளோ தடவை வந்து இவ்வளோ தடவை இவரை அவமானப்படுத்தி பேசியிருக்கேன், இவரை கோபப்படுத்தியிருக்கேன், ஆனால் இவர் எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வரம் கொடுக்குறார். முத்கலாரிசி, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, உங்களை மாதிரி ஒரு பக்தரை நான் பார்த்ததே இல்லை, நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க, எவ்வளோ நிதானமாக இருக்கீங்க, நான் எவ்வளோ கோவப்படுற மாதிரி நடந்து கூட உங்களுக்கு கோவம் வரல, அதனால் நான் உங்களுக்கு வரம் தரேன், உங்களுக்கு என்ன வரம் வேணாலும் கேளுங்க, நீங்கள் இந்த ஜட உலகத்துலேருந்து இந்த பௌதிக உலகத்து நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுறீங்களா, சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டுமா அவங்கள, இந்திரனுடைய உலகத்துக்கு போகிறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நாலு தேவர்கள் வராங்க, வானத்திலேருந்து ஒரு பெரிய தேரில் ஒரு ரதத்தில் ஒரு விமானத்தில் வந்து நாலு தேவர்கள் ரொம்ப அழகாக இருக்காங்க, அப்படி கண்ணெல்லாம் பூசுது, உடம்பெல்லாம் அப்படி ஜொலிக்குது சூரியன் மாதிரி, சூரியன் அப்படி ஒரு தேஜஸ் வெளிச்சமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு அழகு. அவங்க வந்து முத்கலாரிசிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, நாங்கள் இந்திர லோகத்துலேருந்து வரோம், அவங்களை அழைச்சின்னு போகிறதுக்காக வந்திருக்கோம். ஏன் முத்கலாரிசி கேட்குறாரு, சரி இந்திர லோகத்தில் வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும், அங்கே நான் வரேன், அங்கே வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும், என்னெல்லாம் அங்கே அனுபவிக்கலாம், என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது. நான் அவங்க சொன்னாங்க, நீங்கள் இந்திர லோகத்தில் வந்துட்டு உங்களுக்கு நோய் வராது, உங்களுக்கு வயசாகாது, உங்களுக்கு பசி எடுக்காது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், அங்கே வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து சந்தோஷம் இருக்கும், அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே சோமபானம் கொடுப்பாங்க, அப்புறம் அப்சரஸுகள்லாம் உங்களை சுற்றி டான்ஸ் ஆடுவாங்க, கந்தர்வர்கள்லாம் உங்கள் புகழ் பாடுவாங்க, இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் நல்லா அனுபவிக்கலாங்க, இதெல்லாம் அட்வான்டேஜ், இதெல்லாம் அங்கே உள்ள நன்மைகள். சரி அங்கே தீமை எதாக இருக்கா, அங்கே வந்த வேறு என்ன பிரச்சனை எதாக இருக்கா அங்கே, அதையும் சொல்லுங்களேன் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆ பிரச்சனையும் இருக்குது, அங்கே என்ன பிரச்சனைனா, ஆனால் நிரந்தரம் இல்லை, நீங்கள் ஒரு நாளே திரும்ப இந்த ஜட உலகத்துக்கு வரணும், உங்கள் புண்ணிய காரியங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சீனே புண்ணிய மிருத்லோகம் விசாந்தின்னு சொல்கிறார் கிருஷ்ணா, புண்ணிய காரியெல்லாம் நீங்கள் பண்ண புண்ணியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப இந்த ஜட உலகத்துக்கு உங்களை அனுப்பிச்சி வச்சுருவோம் நாங்கள், நீங்கள் அங்கேயே பர்மனெண்டாக இருக்க முடியாது, ஏன் நாங்களே அங்கே பர்மனெண்டாக இருக்க முடியாது, நிரந்தரமாக இருக்க முடியாது. அது மட்டும் இல்லை, அங்கே அடிக்கடி வந்து அசுரர்கள் வந்து தொந்தரவு பண்ணுவாங்க, சிலப்போ அசுரர்களுக்கு பயந்து சொர்க்கத்தை விட்டே ஓட வேண்டியது வரும், நாங்களாம் அடிக்கடி ஓடிருக்கோம், இரணி ஆக்சன் இரணி கஷ்டி போலாம் வருவாங்க, அவங்களுக்கு பயந்து ஓடிடும், ஓட வேண்டியது வரும். ஏன் முத்கலாரிசி சொன்னார், துன்பம் இருக்குமாங்க, அதான் இந்த மாதிரி அசுரங்கள் வரும்போது துன்பப்பட வேண்டியது வருதே, சரி அப்போது நோய் மரணம் வருமா, ஆமாம் ஒரு நாள் மரணம் வரும், அப்போ நான் அங்கே வரல, நீங்கள் போங்க, நான் எதுக்கு அங்கே வரணும், மரணமே இல்லாத ஒரு இடம் இருந்தால் சொல்லுங்கள் நான் வரேன், மரணமே இருக்கக்கூடாது, கவலையே இருக்கக்கூடாது, துன்பமே வரக்கூடாது, அப்படி ஒரு இடம் இருக்கா, ஆ இருக்குது, யாரோட இடத்துக்கு போனால் மரணம் கிடையாது, யாரோட இடத்துக்கு போனால் துன்பம் கிடையாது, யாரோட இடத்துக்கு போனால் கவலை கிடையாது, அதுதான் பகவானுடைய உலகம் வைகுந்தா. வைகுந்தா, குந்தா மீன்ஸ் மிசரிஸ், குந்தானா துன்பம், வைகுந்தானா அங்கே துன்பமே கிடையாது, பகவானுடைய உலகத்தில் துன்பங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது, கிருஷ்ணா இருக்கிற இடத்துல எப்படி துன்பம் இருக்க முடியும், பின்னாங்க நோய் கிடையாது, மரணம் கிடையாது, பிறப்பு இறப்பு கிடையாது, அங்கே வயசாகாது, அங்கே அங்கே வந்து ஆன்மீகமான உடல் இருக்கும், கிருஷ்ணாவுடைய உலகத்தில் எல்லாமே ஆன்மீகமானது, அங்கே எப்போவுமே சந்தோஷம்தான், அங்கே ஒருத்தர் போயிட்டா இங்கே திரும்ப வர வேண்டியதில்லை, அப்போ நீங்கள் போங்க நான் அங்கே போய்க்கிறேன், ஆனால் அங்கே போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை, இந்த மாதிரி பலனை எதிர்பார்த்துட்டு நீங்கள் போக முடியாது, இந்த யாகம் பண்ண அங்கே போயிடலாம், அந்த யாகம் பண்ண இந்த பூஜை பண்ண அப்படிலாம் கிடையாது, அங்கே போகிறதுன்னா ரொம்ப ரொம்ப சிரத்தையோடு முயற்சி பண்ணணும், அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு இவங்களை அனுப்பிச்சி வச்சிடறேன், சொர்க்கத்துக்கு போக விரும்பலை. முத்கலாரிசி வந்து சொர்க்கமே தற்காலிகமானது, அங்கேயே நான் போகணும், அதனால் அது விரும்பலை அவர். அவர் என்ன பண்ணார், திரும்பவும் தபங்களை விரதங்களையும் பயிற்சி பண்ணார். தபம் இருந்து விரதம் இருந்து பகவானை நினைச்சு நினைச்சு பகவானி நாமத்தை உச்சரித்து அந்த உடலை விட்டுட்டு பகவானை உலகத்துக்கு போயிட்டார். எங்கே போனால் திரும்ப வரமாட்டோமோ அங்கே போயிட்டார். ஸோ அதுதான் இன்டெலிஜென்ஸ், அதுதான் புத்திசாலித்தனம், அதுதான் கிருஷ்ணா பகவத்கீதையில் சொல்கிறார், எக்கத்வான் நிவர்த்தந்தே தத்தாம பரமம்மம, என்னுடைய உலகம் நித்தியமானது அழிவற்றது, அங்கே ஒருத்தர் வந்துட்டா திரும்ப இங்கே வர வேண்டியதில்லை. நதத்பாசியதே சூரியோ ந சாங்குன பாவகா, என்னுடைய உலகத்தில் சூரியன் தேவையில்லை, சந்திரன் தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை, எங்கே அப்போ எப்படி வெளிச்சமாக இருக்கும், அது இயற்கமாக இயற்கையாகவே செய்ய பிரகாசம். இப்போ சூரியன் இருக்கு இல்லையா, சூரியன் யாரோ இப்போ லைட் போடணுமா, சூரியனே இயற்கையாக வெளிச்சம்தான், சூரியனில் இருட்டு கிடையாது. அதுபோல் பகவான் இருக்கக்கூடிய இடத்துல இருட்டு இருக்காது, இருள் இருக்காது, வெளிச்சம். ஸோ கிருஷ்ணாவுடைய உலகத்தில் இதெல்லாம் தேவையில்லை, சூரியன் சந்திரன் மின்சாரம்லாம் தேவையில்லை, அங்கே ஒருத்தர் போயிட்டா திரும்ப இங்கே வர வேண்டியதில்லை, கிருஷ்ணா ரொம்ப அழகாக சொல்கிறார். அதே சமயம் பிரம்மலோக வரைக்கும் ஒருத்தர் போனால் கூட அவங்க புண்ணியம் முடிச்சா திரும்ப வந்துடணுமா. ஆ பிரம்ம புவனா லோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா மாமு பேத்தியத்து கவுந்தேயா புனர்ஜென்மனா வித்தியதே. கிருஷ்ணா சொல்கிறார் ரொம்ப அழகா, அர்ஜுனா இந்த உலகத்தில் ஒரு சின்ன எறும்புலேருந்து சாதாரண உயிர் வாழிலிருந்து பிரம்மலோக வரைக்கும் போனாலும் பிரம்மா வரைக்கும் போனால் கூட திரும்பவும் பிறவி எடுக்கணும். ஆனால் என்னுடைய உலகத்துக்கு ஒருத்தர் வந்துட்டா திரும்பவும் பிறக்க வேண்டியதில்லை, அவங்க என்னுடைய நித்தியமாக வாழலாம். கிருஷ்ணா சொல்கிறார், நிறைய இடத்துல சொல்கிறார் பகவத்கீதையில், யாந்தி தேவா விருதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ருன் விதகா பூதானி யாந்தி பூதேச்சிய யாந்தி மத்தியாஜினோ அபிமாம். யாந்தி தேவா தேவர்களை வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க, பித்திருக்களை வழிபடுறவங்க முன்னோரை வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க, பூத பிசாசுகளை வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க. அப்போ பகவானை வழிபடுறவங்க என்னுடைய உலகத்துக்கு வருவாங்கன்னு சொல்கிறார் கிருஷ்ணா. யாந்தி மத்தியாஜினோ அபிமாம், மாம்னா எண்ணெய், கிருஷ்ணா சொல்கிறார் எண்ணெய் வழிபடுறவங்க என்னுடைய உலகத்துக்கு வருவாங்க, அவங்க என் கூடனே நித்தியமாக வாழ்வாங்க. கிருஷ்ணா ரொம்ப அழகாக சொல்கிறார். ஸோ இங்கே பிரச்சனை என்னென்னா, ஜனங்க வந்து கிருஷ்ணரை அடையணுங்கிறத மறந்து போய் புலன்பு வாழ்க்கையில் மாட்டிக்கிறாங்க. என்ன பண்ணால், வேதங்களை நோக்கு பகவானை அடையிறது தான், வேதத்துடைய பர்பஸ் என்னது பகவானை அடையணும், ஆனால் அது மறந்தாச்சு. அதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு இந்த யாகம் பண்ணால் இந்த பலன் கிடைக்கும், அந்த பூஜை பண்ணால் அந்த பலன் கிடைக்கும், எனக்கு இது பண்ணால் நான் சொர்க்கத்துக்கு போவேன், அங்கே இன்பம் அனுபவிப்பேன், இப்படியே உழண்டுருக்காங்க. அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அப்படின்னா ஏன் வியாசர் வந்து நேரடியாக கிருஷ்ணாவிட்ட போகிறதுக்கு சொல்லி கொடுக்கல, வேதம் வியாசர் தானே வேதம்லாம் எழுதினாரு, வியாசர் தானே இந்த பூஜை விதிகளை விதிகளில் எழுதினாரு, வியாசர் தானே இந்த வழிபாட்டு முறை எழுதினாரு, ஏன் கிருஷ்ணர்கிட்ட நேரடியாக போக சொல்லாமல் இதெல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். கரெக்ட், நியாயமான கேள்வி தான். காரணம் என்னென்னா, எல்லாருமே கிருஷ்ணருடைய பக்தியில் பக்குவமானவங்க கிடையாது, ஜனங்களுக்குலாம் நிறைய ஆசை இருக்குது. இந்த உலகத்தில் வந்து ஜனங்க எல்லாருமே பகவான் மேலே தூய்மையான அன்பு கிடையாது, எல்லாருமே கிருஷ்ணா கிருஷ்ணா அடையணும் கிருஷ்ணன் மேலே தூய்மையான அன்புன்னு கிடையாது, எல்லாருக்கும் பௌதிக ஆசை இருக்குது, நான் ரொம்ப வசதியாக வாழணும், எல்லாம் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும். அப்போ என்ன ஆகணும், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள கொண்டு வரணும். அப்போ வேதத்தில் அதுக்குண்டான வழிமுறையெல்லாம் சொல்லியிருக்கும், இந்தந்த தர்மங்களை பின்பற்றிட்டே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை படிப்படியாக அவனுடைய தர்மத்தை செய்ய வச்சு அவருடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணி இறுதியில் பகவான்கிட்ட கூட்டிட்டு வரும், இறுதியில் மோட்சம். ஆனால் நம்ம ஆள்கள் என்ன பண்ணிவிடுவாங்க தெரியுங்களா, மக்கள் மோட்சத்தை விட்டுடுவான், இந்த புலன்பத்திலேயே உழண்டுருப்பான். ஸோ அதனால தான் வியாசருக்கு வந்து திருப்தி ஆகலை, இந்த வேதங்களும் எழுதினார், வேதங்கள் புராணங்கள் உபனிஷதங்கள் இதெல்லாம் எழுதினா கூட வியாசருக்கு திருப்தி இல்லை. வியாசர் என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப கவலையாக இருக்கார். இமயமலையில் பத்ரிநாத்னு ஒரு இடம் இருக்குது, பத்ரிகாசிரம், அங்கே தான் வியாசரோட குகை இருக்குது. மேலே இமயமலையில் மேலே போனால் பத்ரிநாத்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் மேலே போனால் வியாசரோட குகை, வியாசர் தங்கியிருக்கு, போருக்கு வியாசர் இருக்கார். அப்போ அங்கே ரொம்ப கவலையாக இருக்கார், சரஸ்வதி நதி ஓடிட்டுருக்கு, சரஸ்வதியில் குளிச்சுட்டு வியாசதேவர் வந்து ரொம்ப கவலையாக உட்காந்துருக்கார். ஒரு திருப்தி இல்லை அவருக்கு, அவருக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. அப்போது அவருடைய குரு மகாராஜ் அவருடைய குருநாதர் நாரதமுனிவர் வரார். நாரதமுனிவர் வந்தவொடனே வியாசர் எழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் நாரதமுனிட்ட பேசுறார், குரு மகாராஜ் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, என் மனசுல ஒரு சந்தோஷம் இல்லை, ரொம்ப வருத்தமா இருக்கு. நாரதமுனி கேட்கிறார், வியாசா நீ தான் நிறைய நல்லது பண்ணிருக்கிய ஜனங்களுக்கு, வேதங்கள் கொடுத்துருக்க, புராணங்கள் கொடுத்துருக்க, உபநிஷதங்கள் கொடுத்துருக்க, நிறைய விஷயங்களை வழிபாடு முறைகளை பத்திலாம் சொல்லியிருக்க, இவ்வளவு பண்ணிருக்கேன் நீ. ஆமாங்க குரு மகாராஜ், நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், உங்க ஆசீர்வாதத்தில் நான் இதெல்லாம் பண்ணேன், ஆனா என்னமோ தெரியல எனக்கு திருப்தியே வரமாட்டேங்குது, எனக்கு ஒரே மன சங்கடமாவே இருக்கு, மனதில் ஒரு சந்தோஷம் இல்லை. அப்போ நாரதர் சொல்கிறார், எப்படி இருக்கும் வியாசா, எப்படி உனக்கு சந்தோஷம் வரும், நீ பகவானை பற்றி சொல்லவே இல்லையே, பகவானுடைய அவதாரங்கள், பகவானுடைய குணங்கள், பகவானுடைய லீலைகள், பக்தருடைய குணாதிசயங்கள், பகவானுக்கு பக்தருக்கு முடிவு உள்ள அன்பு பரிமாற்றம், பக்தி தோனுடைய மகிமைகள் எல்லாம் நீ சொல்லவே இல்லையே, நீ என்ன பண்ணிட்ட, ஏற்கனவே ஜனங்க வந்து புலன்பு விஷயங்களை பித்து பிடிச்சி போயிருக்கான், நீ அவனை உற்சாகப்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்ட. இந்த யாகம் பண்ணுங்க, அந்த பூஜை பண்ணுங்க, என்ன பண்ணிட்டு அவன் அதுலயே மாட்டின்டான். ஒரே வழி என்னது, ஜனங்களை சந்தோஷப்படுத்தணும்னா அவங்களை பக்தி பாதிக்கு கொண்டு வரணும். அதுதான் ஆத்மாவுக்கு சந்தோஷம் தரும். மற்ற யஜ்ய தான தவங்கள்லாம் வந்து புலன்பத்துக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலத்தில் நிறைய அதான் பண்றாங்க. எனக்கு இந்த தானம் பண்ண எனக்கு இந்த பலன் கிடைக்கும், நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ண எனக்கு புண்ணியம் கிடைக்கும், நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுத்து துணிமணியெல்லாம் கொடுத்தா நான் வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவேன், அப்புறம் நான் இந்த உலகத்தில் பறக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்காக புண்ணிய கர்மங்கள் புண்ணிய காரியங்கள் செய்கிறாங்க. நிறைய பேர் தவம் இருக்காங்க, கடுமையான தவம் இருக்காங்க, விரதம் இருக்காங்க, இந்த உலகத்துலேருந்து விடுதலை அடைஞ்சு சொர்க்கத்துக்கு போகணும். நிறைய பேர் யாகம் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நீ பகவானுடைய பக்தி தூண்டில் அவங்க ஈடுபடுத்தவே இல்லை. அதுக்குண்டான ஏற்பாடை முதல் செய், அப்பதான் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும், அது மூலமா தான் மற்றவங்களும் பக்தி பாதைக்கு வருவாங்க அப்படின்னு நாரதர் வந்து வியாசருக்கு அறிவுறுத்துறார். தென் வியாசர் வந்து நாரதர் ஆசீர்வதிக்கிறார். அப்பதான் வியாசர் வந்து ஸ்ரீமத் பாகவதம் எழுதுறார். ஸ்ரீமத் பாகவதம் புராணமலம் பிரேம புமர்த்தோ மகான். ஸ்ரீமத் பாகவதம் வந்து அழுக்கற்ற புராணம், நேரடியாக பகவானுடைய பக்தி தூண்டை போதிக்கக்கூடியது. கிருஷ்ணா அவருடைய கல்யாணமான குணங்கள், அவருடைய குணாதிசயங்களுடைய லீலைகள், பக்தனுடைய அன்பு பரிமாற்றம், பக்தனுடைய தெய்வீகமான குணங்கள், இதெல்லாம் பாகவதத்தில் இருக்கு. இப்போ யார் ஒருத்தர் பாகவதம் படிக்கிறாங்களோ அவங்க இந்த அழுக்குகள்லாம் விடுபடுவாங்க. நான் புலன்பானியம் இருக்கணும், நான் சொர்க்கத்துக்கு போகணும், நான் அங்குள்ள பெண்களோடு நடனமாடணும், நான் சோமரச பருகணும், நான் நல்லா வசதியாக வாழணும், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் போய் அவங்களுக்கு உண்மையான பக்தி கிடைக்கும். நான் கிருஷ்ணாவுடைய சேவகன், நான் கிருஷ்ணாவை அடையணும், நான் கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தணும், நான் கிருஷ்ணாவுடைய உலகத்தில் போய் அவருடைய சேவையில் ஈடுபடணும், அவர் மேலே தூய்மையான அன்பு எனக்கு கிடைக்கணும். அப்போ பாகவதம் என்ன கொடுக்குது, தூய்மையான அன்பு கொடுக்குது. அதனால தான் கிருஷ்ணா வந்து எச்சரிக்கிறாரு, இந்த வேதங்கள் உள்ள மொழியெல்லாம் கவராதிங்க, வேதங்கள் உள்ள மொழிகளை கவர்ந்தா என்னரும் நம்ம வந்து புலன்பத்தில் மாட்டிக்குவோம். வெறுமனே வேதம் படித்தா மட்டும் பத்தாது, பகவான் மேலே அன்பு வரத்துக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ அதனால தான் கிருஷ்ணா என்ன சொல்கிறார், வேதவாத ரதம் பார்த்தா, ஓ அர்ஜுனா வேதங்கள் உள்ள மலர் மொழிகளை கேட்டு நீ மயங்கிடாத, அவ்வளோதான் நீ. அதனால என்ன பண்ணணும், பக்தி தூண்டை வந்து சிரத்தையோடு மேற்கொள்ளும். அதாவது ஸ்ரீபாத் ஆதிசங்கராச்சாரியர், ஆதிசங்கரர் வந்து எல்லா வேதங்களுக்கும் விளக்கம் கொடுத்துருக்கார். ஆனால் பாகவதத்துக்கு அவர் விளக்கம் கொடுக்கல, ஏன்னா அவர் பாகவதத்துக்கு விளக்கம் கொடுக்க முடியாது, ஏன்னா பாகவதம் வந்து நேராக முழுக்க முழுக்க கிருஷ்ண பக்தியை போதிக்கக்கூடியது. அப்போ ஆதிசங்கர் என்ன பண்ணார், அவர் பாடுறார் பஜகோவிந்தம் பாட்டு பண்ணார், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே நகி சன்னிதே காலே நகி நகி ரக்ஷதி டுக்ருங் கருணே. ஓ மூட மனமே, ஏ முட்டாள் மனமே, நீ எப்பவுமே வந்து கோவிந்தனுடைய நாமத்தை சொல்லு, பஜ கோவிந்தம், கோவிந்தா கோவிந்தா கிருஷ்ணா கிருஷ்ணா, பகவானுடைய நாமத்தை சொல்லு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த நாமத்தை சொல்லு. சும்மா நேரத்தை வீண் பண்ணாத, வேதம் படிக்கிறேன் அது படிக்கிறேன் இது படிக்கிறேன் போய் டைம் வேஸ்ட் பண்ணாத, அந்த வேதங்களுடைய கவர்ச்சி மொழியில நீ மாட்டிக்காத, அவரும் அட்வைஸ் பண்றார். ஆதிசங்கரர் நமக்கு எச்சரிக்கிறார், நகி நகி வேணா வேணா ரக்கும் துக்குறும் கருணே, சும்மா ஒரு கவர்ச்சி மொழியெல்லாம் இருக்குது வேதத்தில், அதெல்லாம் போய் நீ டைம் வேஸ்ட் பண்ணாத, பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கணும், பகவானுக்கு சேவை பண்ணணும், பகவானுடைய பக்தர்களுக்கு சேவை பண்ணணும், அதுதான் முக்கியம், அதை செய்யணும் அப்படின்னு ஆதிசங்கராச்சாரியர் சொல்கிறார். ஸ்ரீபாத ராமானுஜாச்சாரியர் பிரபுபாதர் இந்த மாதிரி எல்லா வைஷ்ணவ ஆச்சாரியர்களும் நமக்கு பக்தி பாதையை போதிக்கிறாங்க. ஸோ அதுதான் நம்மளை வந்து எல்லா துன்பத்திலேருந்தும் காப்பாற்றும். ஈவன் புண்ணியம் பண்ணால் கூட நம்ம திரும்ப பெருவி எடுக்க வேண்டியது வரும். அப்போ பாவம் பண்ணுறது சொல்ல என்ன இருக்குது, பாவம் பண்ணால் நரகலோகம் தான், கீழ உலகத்தில் போய் கஷ்டப்படணும், புண்ணியம் பண்ணால் மேல் உலகத்துக்கு போகலாம், நிறைய உலகம் இருக்குது, பூர் போஸ் வாகா பூர் லோகம் போர் லோகம் சொர்க்கலோகம் மேல் உலகங்களுக்கு போகலாம், ஆனால் புண்ணியம் பிடிச்சா திரும்ப வந்துடணும். அப்போ எங்கே என்ன புத்திசாலித்தனம், முத்கலாரிசி சொன்ன மாதிரி பெருவி இல்லாத இடத்துக்கு போகணும், பகவானுடைய இடத்துக்கு போகணும், அதுக்கு வந்து பக்தி தோண்டு தான் மிக சிறந்த வழி. இதி சோழன நாசாம் கலோ கல்மச நாசனம் நான் பிரபகாரம் பாரு சர்வ வேதேஷ திசையே, பகவான் நாமத்தை உச்சரிப்பை தவிர கலியுகத்தில் வேறு வழியே இல்லை, இது எல்லா சாஸ்திரங்களும் உறுதிப்படுத்துதுங்க. இப்போ எல்லா சாஸ்திரத்துடைய கன்க்ளூஷன் என்னது, கன்க்ளூஷன்னா முடிவு, இறுதியான தீர்ப்பு, எல்லா வேதங்களுடைய இறுதி தீர்ப்பு பகவானை அடையிறது, பகவானை நாமத்தை உச்சரிக்கிறது, பகவானோட மேலே அன்பு செய்கிறது, இதுதான் வேதத்தோடைய ரகசியம், வேதத்தோடைய லட்சியம், வேதத்தினுடைய இறுதி தீர்ப்பு அதுதான். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், அதையெல்லாம் விட்டுட்டு சும்மா ஏதோ அந்த யாகம் பண்ணுறோம் இந்த யாகம் பண்ணுறோம் அந்த பூஜை பண்ணுறோம் அந்த ஹோமம் இந்த ஹோமம் அந்த தேவதை வழிபடுறது இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறோம். அதனால இதில் காலத்தை வீண் பண்ணக்கூடாது. ஆராதிதோ எதிகரிஸ் தபஸ்யா ததக்கிம் நான் ஆராதிதோ எதிகரிஸ் தபஸ்யா ததக்கிம். ஒருத்தர் வந்து யஜ்யோ தானோ தபெல்லாம் பண்ணுறாரு ஆனால் பகவானை வழிபாடு பண்ணல, அப்புறம் என்ன அடைய போகிறாரு, ஒன்றும் அடைய போகிறதில்ல. அதே சமயம் ஒரு வேதங்கள்ல சொன்ன விஷயங்களை பின்பற்றல, யஜ்யம் பண்ணல, தானம் பண்ணல, தவம் பண்ணல, ஆனா கிருஷ்ண பக்தி பண்றாரு, எல்லாமே கிருஷ்ணருக்காக பண்றாரு, கிருஷ்ணர் மேல அன்பு பண்றாரு, கிருஷ்ணருக்காக யாகம் பண்றாரு, நாம சொல்றாரு, நாம கூட யஜ்யம் தான், ஜப யஜ்யம் கலியுகத்துல, யஜ்யா நாம் ஜப யஜ்யோஸ்மி, கிருஷ்ணா வந்து கலியுகத்துல நாம ஜபம் நாம ரூபத்துல இருக்காரு. அப்ப நாமம் சொல்றாரு, ஒரு பக்தர் வந்து நாமம் சொல்றாரு, ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிறாரு, அவர் பக்தர்கள் வந்து உதவி செய்யறாங்க, வைஷ்ணவருக்கு உதவி பண்றாங்க, தானம் பண்றாங்க, தர்மம் பண்றாங்க, அப்புறம் நாம சொல்றாங்க, அப்புறம் விரதம் இருக்காங்க, ஏகாதசி விரதம் இருக்காங்க, அவங்க என்ன இழந்துட போறாங்க, அவங்க எதுவுமே இழக்க போறதில்ல. அதனால நம்முடைய லட்சியம் என்னவா இருக்கணும், வேதத்துல சொன்ன மாதிரி பகவானை அடையணும், பகவானுடைய நாமத்தை உச்சரிச்சு பகவான்கிட்ட திரும்ப போகணும், மற்ற விஷயங்களை நம்ம வந்து அட்ராக்ட் பண்ண இருக்கக்கூடாது, நம்முடைய மைண்டு வந்து அதுல தான் இருக்கும், கிருஷ்ணாட்ட போகணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா.